கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 21 அத்தியாயம். மலை மறைந்தது. வஜ்ரம் போன்ற உடலிலே பாய்ந்து உடைந்த வேல்முனையை கருவூர் சித்தர்கள் மிக கவனத்தோடு வாள் கொண்டு அறுத்து மருந்திட்டு கட்டினர். அவர்கள் அனைவரும் பழுவேட்டரையர் இவ்வளவு நாட்கள் உபாதையை தாங்கியதை கண்டு அதிசயித்தனர். கவலையோடு நின்றிருந்த பஞ்சவர் மாதேவியை பெரிய மருத்துவர் அழைத்து,
குழந்தாய், கவலைப்படாதே. உன் தந்தைக்கு இனி எந்தவித தீங்கும் இல்லை. உடலில் பட்ட புண் ஆற வேண்டியது ஒன்றுதான். இன்னும் 2 நாட்களுக்கு மட்டும் அவர் அருகே இருந்து இந்த மருந்தில் ஓரிரு சொட்டுக்களை கொடுத்து வா. அவருடைய சேவை மீண்டும் இந்த நாட்டிற்கு கிடைக்கும் என்பதே நம் நம்பிக்கை
என்றார். மாதேவி கையெடுத்து கும்பிட்டால் மருத்துவரை. தந்தை பிழைத்து விட்டார் என்பதில் அவளுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு எல்லையில்லை. உணவும் உறக்கமும் மறந்தாள் அவள். தந்தை அருகே அமர்ந்திருந்தாள். மறுநாள் பழுவேட்டரையர் கண் விழித்தார். அவர் உடலில் ஏதோ 1000 யானை பலம் ஏற்பட்டது போன்ற உணர்ச்சி.
யார்? மாதேவியா? குழந்தாய், கண் விழித்து உட்கார்ந்திருக்கிறாயா? சோழ நாட்டு அரசி இப்படி உடலை வருத்தி கொள்ளலாமா
என்று மகளின் கரத்தை பிடித்து தடவையவாறு கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். பஞ்சவன் மாதேவி ஏதும் பேசவில்லை.
குழந்தாய், உன் திருமணம் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறதா? நாள் குறிப்பதற்கு சோதிடர் வரவழைக்கப்பட்டனரா? இவை குறித்து நீ விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அந்த குடும்பாளூரான் மாற்றிவிடுவான்.
பழுவேட்டரையர் பேச முடியாமல் திணறினார்.
அப்பா,
மாதேவி தன் மனத்தில் உள்ளதை கொட்டிவிட பேச்சை தொடங்கினாள்.
என்ன குழந்தாய், யாராவது உனக்கு ஏற்பட்ட இந்த அதிர்ஷ்டம் குறித்து பேசிக் கொண்டார்களா?
அப்பா, இன்னும் யாருக்குமே தெரியாதப்பா. தெரியாத வரையில் நல்லது தானே?
நல்லதா? என்ன நல்லது? அப்படியே மறந்து போய் விடுவார்கள். உடனே நீ கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சிறு பெண்ணா, அரசியாக வேண்டும் என்றால் அதற்கு தக்க அந்தஸ்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
பஞ்சவன் மாதேவி தந்தை கூறுவதையே கவனித்து வந்தாள். அவர் முகம் மாறுவதை அவ்வப்போது கண்டாள். வழக்கம் போல் இல்லாமல் அவர் பேச்சில் குரூரமும் தான் வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்பட வேண்டிய சதித்திட்டங்களுமாக நிறைந்திருந்தன. ஒருவித பயங்கர சிரிப்பு அவரிடமிருந்து உதிர முயன்று கொண்டிருந்தது. புருவம் உயர்ந்த தாழ்ந்து கண்விழிகள் பலமுறை செங்குத்தாக நிலை பெற்றன.
பஞ்சவன் மாதேவி, நான் எதற்காக அவசரப்படுகிறேன் தெரியுமா
என்று கேட்டு சற்று நேரம் நிறுத்தினார். பஞ்சவன் மாதேவி பேசவில்லை.
உனக்கு தெரியாது, அந்த கொடும்பாளூரானின் பெண் இருக்கிறாளே, வானதி, அவளும் சூழ் கொண்டிருக்கின்றாளாமே.
ஆமாம் அப்பா, நல்லபடியாக பெற்று பிழைக்க வேண்டும் என்று தினமும் நான் தெய்வத்தை வேண்டுகின்றேன்.
அசட்டு பெண், அனுபவிக்க தெரியாதவள். உன் நிலையில் நான் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? ஐயோ, சீ, பைத்தியம். சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாத ஆண்டவனை வேண்டிக் கொள்வேன். அப்பாடி பிழைத்தேன். உன் சன்னதி விளங்க வேண்டும். வயிற்று பிள்ளை பட்டமேற வேண்டும்.
மூத்தவன் பட்டமேறுவதுதானே நியாயம்?
ஆம், நியாயம்.
வானதி அக்காவுக்கு தானே முதலில் குழந்தை பிறக்க போகிறது?
நல்ல கேள்வி கேட்டாய், புத்திசாலித்தனமான கேள்வி. அவளுடைய குழந்தைக்கும் முன் குழந்தைக்கும் 1 வயது வித்தியாசம் இருக்கும்.
அப்படி என்றாலும் அவளுடைய குழந்தைதான் மூத்தவள்.
ஆண் குழந்தை பிறந்தால் தானே?
பெண் குழந்தை பிறந்தாள்?
நன்று, நன்று, சரியான பேச்சு. ஆம், அவளுக்கு ஆண் பிறந்தால் தானே? பெண்ணுக்கு பட்டத்துரிமை கிடையாது. நல்ல வேளை இல்லை. இருந்தால் இளைய பிராட்டி முதலில் வந்து நிற்பாள்.
அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அவர்கள் நல்லவர்கள்.
உன் நன்மைக்குத்தான் சொல்கின்றேன். நீ நன்றாக வாழ வேண்டும். வானதி தேவிக்கு பெண் பிறந்தால் மிக நல்லது. உன் மகன் பட்டமேறுவான்.
எனக்கு பெண் பிறந்து விட்டாளோ?
பைத்தியம், உனக்கு ராஜி விவகாரமே தெரியாது போலிருக்கிறது. பிறந்த குழந்தையை மாற்றி விடுவதும் பிறந்த குழந்தையை அபகரித்து போய்விடுவதும் ராஜதந்திர நடவடிக்கையை சேர்ந்தவை.
ஐயோ, பாதகம், பாதகம்.
பாதகமா? என்ன பாதகம்? ஏது பாதகம்? நீ உட்கார போகும் சிம்மாசனம் எவ்வளவோ பேரின் உயிரை கொன்று எழுப்பப்பட்டது தானே. அதில் அமர்வது பாதகம் இல்லையா? ஒருவர் சுகப்பட மற்றவர் பலியாக வேண்டியதுதான்.
பஞ்சவன் மாதேவியின் உடல் சிலிர்த்தது. இத்தந்தையா இப்படி பேசுகிறார்? ஏன் இப்படி பேசுகிறார்?
அப்பா, என்னப்பா என்னென்னவோ பேசுகின்றீர்கள்.
எல்லாம் உன் நன்மைக்காக பேசுகிறேன் மகளே, உன் நன்மைக்காக சொல்கின்றேன். நாளைக்கு எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க போகிறாய்? அல்லது சோழ அரசர் பழுவூர் நாட்டை அபகரிக்க கட்டளையிட்டாள், நீ தடுத்துவிட போகிறாயா? பெண்ணே பார்த்து பிழை. அடுத்த ஆண்டு இதே நாளில் உன் மடியில் குழந்தை ஒன்று தவழ வேண்டும். தெரிந்ததா
அப்பா? பஞ்சவன் மாதேவி ஏதோ கூற வாயெடுத்தாள். அப்போது யாரோ அந்த இடத்தின் வாயிலின் வந்து நிற்பது போல் தோன்றியது. அருண்மொழிவர்மன் நின்று கொண்டிருப்பது போலும் அவர் தன்னை அழைப்பது போலும் தோன்றியது. பஞ்சவன் மாதேவி உடனே வெளியே வந்தால் அவள் மனத்தோற்றப்படியே அருண்மொழிவர்மன் தான் நின்று கொண்டிருந்தார். பஞ்சவன் மாதேவிக்கு ஒரு கணம் ஒன்றும் தோன்றவில்லை. எவ்வளவு நேரமாக நிற்கின்றாரோ, பேசிக் கொண்டிருந்தவற்றை எல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பாரோ? இப்பொழுதுதான் அவள் அருண்மொழியை அருகில் நின்று பார்க்கின்றாள் என்பது இல்லை. அவள் தந்தை அவரிடம் வாக்கு பெற்ற அன்று அருகருகே தாம் நின்று கொண்டிருந்தனர். அவள் மெல்லிய மூச்சு அவர் பொன் உடலில் பரவி இருக்கும். பழுவட்டரையர் வேண்டிக் கொண்டார் என்பதற்காக மட்டுமா அருண்மொழிவர்மர் பஞ்சவன் மாதேவியை மணந்து கொள்ள சம்மதித்தார்? மணந்து கொள்வதுடனின்றி பட்டத்துக்கு உரிமையாக்குவதாகவும் உறுதி கூறினாரே, அது அவசரத்தில் செய்ததா? தசரதன் கையைக்கு கொடுத்த வரம் போன்று அவசரத்தில் கொடுத்ததா? அப்படி ஒப்புக்கொண்ட போது பஞ்சவன் மாதேவியின் குணம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கவா? அவளுடைய அழகை அவர் அறிந்திராதிருந்திருப்பாரா? அவரது இதயத்தில் இப்போது இருந்ததை போன்ற குழப்பம் அந்த காலத்திலும் இருந்தது இல்லை. இளவயதில் ஈழத்து போர்க்களங்களில் மறைந்திருந்து தாக்கும் எதிரிகளோடு போராடிய காலத்தில் கூட அவருக்கு இத்தகைய குழப்பம் இருந்தது இல்லை. வானத்தியோடு பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியுமாக அவருக்கு முதல் நாள் இரவு மாறி மாறி கனவில் தோன்றினர். உறக்கம் கெட்ட நிலையில் அவர் காலையில் எழுந்ததும் மற்ற அலுவல்களை முடித்துவிட்டு பழுவேட்டரையரை காண விரைந்து வந்தார். கருவூர் மருத்துவர்கள் பழுவேட்டரையர் உடலில் நின்று உடைந்த வேல்முனையை எடுத்துவிட்ட செய்தி அறிந்த பிறகு அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். பஞ்சவன் மாதேவியும் பழுவேட்டரையரும் பேசிக் கொண்டிருந்த போது அருண்மொழி அங்கு வந்துவிட்டார். பழுவேட்டரையரின் பேச்சை கேட்டு அருண்மொழி திடுக்கிட்டார். அவர் எப்போதும் இந்த விதத்தில் பேசியதே இல்லை. வேற்றுமையை வளர்க்கும் கருத்தும் சதித்திட்டமும் அவரது சொற்களில் வெளிவருகின்றன. பஞ்சவன் மாதேவி நடுங்குவது அவருக்கு புரிந்தது. தொடர்ந்து அங்கே அவளை பேசவிட்டால் அவளுக்கு எழக்கூடிய மனவேதனை குறித்து அருண்மொழி கணத்தில் உணர்ந்தார். அவளை எப்படி அழைப்பது? மாதேவி வந்துவிட்டாள். அவள் உடல் நடுங்கியது வெட்கத்தாலா வேதனையாலா? அவரை நன்றாக தூங்கவிடு. அவரோடு பேச்சு கொடுத்தால் மன அமைதிதான் குறையும்.
எனக்கெனவோ அவருடைய பேச்சை கேட்டால் பயமாயிருக்கிறது. அவர் முகத்தை கூட என்னால் பார்க்க பயமாயிருக்கிறது. இன்னும் அவருடைய நோய் தீர்ந்த பாடில்லை. மனம் குழம்பிய நிலையில் இருக்கின்றார். ஐயோ, அவர் கூறும் சொற்களை கேட்டால் எனக்கு பயமாயிருக்கிறது.
அவர் உன் நன்மைக்குத்தானே சொல்கின்றார்? பஞ்சவன் மாதேவி அருண்மொழியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தாள். ஆஹா, அந்த அழகு முகத்து கூடையவராய் இப்படி பேசுகின்றார். சிவந்த உதடுகளை கொண்டவராய் இப்படி கூறுகின்றார். நீண்ட நாசிகளை உடையவராய் இப்படி உணர்கிறார். கரிய விழிகளை கொண்டவர், அகற்ற நெற்றியை கொண்டவர், அவர் என் தந்தையின் கூற்றை ஒப்புக்கொள்கின்றார்.
எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. வீரனும் அழகனுமான அவரை மணந்து சோழ நாட்டின் அரசியாவதில் எனக்கு கிடைக்கும் வாய்ப்பை நழுவவிடக் கூடாதுதான். எந்த பெண்தான் இத்தகைய நல்லதொரு சந்தர்ப்பத்தை நழுவ விடுவாள்? ஆனால் என் சொந்த நலனுக்காக மூன்று பேருக்கு ஏற்படக்கூடிய மனவேதனை நினைக்கும் போது இந்திர உலகம் கூட வேண்டாம் என்றுதான் கூற தோன்றுகிறது.
ஏன், உன் சிறிய தந்தை கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த நாட்டு அரசியாவதற்கான அந்தஸ்தோடு விளங்க சொல்கின்றார். குழந்தை போன்ற உள்ளத்தையும் குழையும் குணத்தையும் விட்டுவிட சொல்கின்றார். அவை சரிதானே? அருண்மொழிவர்மர் கேட்டார்.
அரசியாக வேண்டும் எனும் எண்ணம் என் மனத்தை விட்டு அகலத் துடிக்கிறது. அந்த போதில் என் தந்தை பேச்சு எனக்கு வேதனையை கொடுக்கிறது.
ஏன், சோழ நாட்டு அரசபின மதிப்பு குறைவானதா?
இல்லை இல்லை, நான் அதை அடைவதால் அது பிறர் மனவேதனையை வளர்ப்பது.
பிறர் மனவேதனையை குறித்து நீ ஆராய தொடங்கிவிட்டாயா? மற்றவர் மனத்திற்கு ஏற்ற வகையில் நடப்பது என்பது எளிதன்றே.
நான் தமிழ் மகள். தமிழ் பண்பாடு என் உடலில் ஊறிவிட்டது. மற்றவர் என்று தாங்கள் கூறும் போது நான் கைப்பிடிக்கப் போகும் மணாளனைத்தான் மனத்தில் நினைக்கின்றேன். அவர் மனத்தில் நினைப்பதைத்தான் நான் நினைக்க வேண்டும். அவர் விரும்பாததை நான் விரும்பக்கூடாது. அவருக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்க வேண்டும். அவர் கருத்தும் என் கருத்தும் ஒன்றாயிருக்க வேண்டும்.
ஓஹோ, அதற்கும் அரசியாவதற்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சவன் மாதேவி அருண்மொழியின் கண்களை ஏறிட்டு நோக்கினாள். மற்ற வேளையில் அக்கண்களை நேருக்கு நேர் சந்திக்கும் ஆற்றல் அவள் விழிகளுக்கு இல்லை.
என்னை சோதிக்கின்றீர்களா சுவாமி?
பஞ்சவன் மாதேவியின் நா தழுதழுத்தது.
சுவாமி
என்னும் சொல் அவள் நெஞ்சிலே ஊறும் துயரத்துக்கு மருந்தாக இருந்தது. சோதனையா? நான் ஏன் சோதிக்கின்றேன்? எனக்கு இப்போது பெரும் சோதனை வேலையாக இருக்கும் போது மற்றவரை சோதிக்க எனக்கு என்ன அதிகாரம்?
தாங்கள் சோதனை வேளையில் நானும் அதில் ஒரு கருவியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே அரசியாக வேண்டும் எனும் எண்ணத்தை விட்டுவிட்டேன்.
ஓஹோ, அந்த எண்ணம் உனக்கு நந்தவனத்தில் பிறந்ததோ? நானும் இளைய பிராட்டியும் பேசிக் கொண்டிருந்த போது சோழ நாட்டு அரச பதவியை விட்டுக் கொடுக்க முடிவு செய்தேன். அதை நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். அதனால் நீயும் அரசியாவதை வெறுக்கின்றாய், அப்படித்தானே? ஆனால் என் கருத்தை என் சகோதரி ஒப்புக்கொள்ளவில்லை. சோழ நாட்டின் அரச உரிமையை நான் துறந்தால் தானும் துறவியாக மாறிவிடுவதாக இளைய பிராட்டி கூறுகின்றாள்.
அதனால் நான் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். நீயும் இப்போது உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வாய் என்றோ. அரண்மொழியின் இதழ் கடையில் குறும்புச் சிரிப்பு குமிழியிட்டது.
அரசே, என்னை எந்த விதத்திலும் சோதனை செய்யலாம். நான் புடமிட்ட பொன். கொடிய எண்ணம், பொறாமை, பிற உரிமை கவர்தல் எனும் இடர்களை நின்று வென்று தீக்குளித்து வந்துவிட்டவள். நீங்கள் சோழ நாட்டு மன்னரானாலும் மன்னர் ஆகாவிட்டாலும் நான் அரசியாக வேண்டும் எனும் விருப்பத்தை மறந்துவிட்டேன்
என்று பஞ்சவன் மாதேவி தொடர்வதற்குள் அருண்மொழி குறுக்கிட்டு, உன் தந்தையின் வேண்டுகோள் என்னாவது என்றார்.
இல்லை இல்லை, வாக்குறுதியை மீற நான் வற்புறுத்தவில்லை. அரசியாவது என்பதுதான் தந்தை கேட்ட வாக்கா? முதலில் தங்கள் இதய அரசி, பிறகுதானே நாட்டுக்கு அரசி. அதில் எனக்கு துறவு மனப்பான்மை வந்துவிடவில்லையே.
அரசே, மன அறிவை பொறுத்தவரையில் நேற்று வரையில் நான் உலகம் அறியா சிறுமியாகத்தான் இருந்தேன். முன்பே தெரிந்திருந்தால் தங்களைத்தான் மணக்க வேண்டும் எனும் பிடிவாதம் பிடித்திருக்க மாட்டேன். தந்தையின் வற்புறுதலுக்கு காரணமாய் இருந்திருக்க மாட்டேன். தங்கள் வடிவம் என் உள்ளத்தை புகுந்துவிட்டது. பொழுது புலர்ந்த போது என் மீது பட்ட முதல் ஒளி கதிர் தாங்கள். என் மனத்தடாகத்தில் பூத்த முதல் தாமரை தாங்கள். எனக்கு சாம்ராஜ்ய பதவி வேண்டாம். என் பரம்பரைதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என உரிமை வேண்டவே வேண்டாம். இது உறுதி. உறுதி ஆனால் என்னை மட்டும் தங்கள் இதய பீடத்திலிருந்து தள்ளிவிடாதீர்கள். அந்த ஒன்று நிறைவேறுமானால் என் தந்தையின் கோரிக்கை கூட நிறைவேறியதாகும்.
பஞ்சவன் மாதேவியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாய் பெருகியது. அருண்மொழியின் கரங்கள் நீண்டு போய் அவள் விழி நீரை துடைத்திருக்கலாம். ஆனால் பஞ்சவன் மாதேவி விரும்பியது விழி நீரை துடைப்பதை அன்று, இதய வேதனையை போக்குவதைத்தான்.
சொல்லுங்கள் அரசே, என்னையும் தங்கள் இதயத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்வதாய் கூறுங்கள் அரசே. வானதி தேவியின் எண்ணத்திற்கோ இளைய பிராட்டியின் விருப்பத்திற்கோ அந்தரங்கம் எதுவாயினும் அதற்கோ நான் குறுக்கே நிற்க மாட்டேன். இது உறுதி, உறுதி அரசே.
பஞ்சவன் மாதேவியின் கரம் ஒரு நொடியில் சொல்லின் வேகத்தில் இதய பரப்பில் அருண்மொழியின் கரத்தின் உறுதியை செய்துவிட்டது. அவள் பழுவேட்டரையர் மகள். பெண்ணானாலும் அவள் உடலிலே வீர ரத்தம் ஓடியது. சொல் உறுதியை நிலைநாட்ட வேண்டும் எனும் அவசரத்தில் இன்னது சொன்னோம் என்று கூட அவள் ஆராயவில்லை. மாதேவி, மாதேவி, என்ன இது? நான் உன் சிறிய தந்தைக்கு கொடுத்த உறுதியை மீறி விடுவதாக எங்காவது கூறினேனா என்று கூறி சற்று நகர்ந்து கொண்டார் அருண்மொழி. பழுவேட்டரையரை சந்திக்க வந்து கொண்டிருந்த இளைய பிராட்டி தூண் மறைவிலே நின்று அவர்கள் உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்தவள். கண்களிலும் நீர் ததும்பியது. ஆனால் பஞ்சவன் மாதேவியின் சபதத்தை கேட்டவுடன் அவளிடமிருந்து நிம்மதியான பெருமூச்சு எழுந்தது. அதை ஆமோதிப்பது போன்று கண்டரன் மதுரன் அரண்மனை மண்டபத்தில் செய்யும் பூசையின் மணியோசை எழுந்தது. ஆனால் மணியோசை அடங்க முன்பே பழுவேட்டரையரிடமிருந்து ஓ என்று அலறல் கேட்டது. அந்த ஓசை கேட்க பயங்கரமாயிருந்தது. சற்று முன்னர் தன் மகளோடு பேசிக் கொண்டிருந்த பழுவேட்டரையருக்கு சிறிது நேரத்தில் நினைவு தப்பியது. உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையிலே அவருடைய மனக்கட்டளையையும் மீறி பல பல எண்ணங்கள் தோன்றின. சில அவரையே பயமுறுத்தின. இதயத்தின் அடித்தளத்தில் கள்ள மனத்தில் இதுவரை மறைந்திருந்தவை அனைத்தும் பயங்கர ரூபமாக எழுந்தன. அவற்றை விரும்பாத இதயம் கூட அவற்றை வெறுத்து போராட முற்பட்டது. ஆனால் போர்க்களத்திலே ஏற்பட்ட புண்களாலும் முதல் நாள் மருத்துவர் அறுத்து சுட்டு சென்றதால் எழுந்த பெரும் வழியாலும் இரும்பு இதயம் கூட அவர் எதிரே தோன்றிய பயங்கரத்தோடு எதிர்த்து போராட முடியவில்லை. பஞ்சவன் மாதேவியிடம் அவர் சிறிது நேரத்திற்கு முன்பு பேசிய பேச்சுக்களும் அதன் விளைவில் தோன்றியவையே. அவர் நெஞ்சிலே ஆயிரம் பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் வெளியிட முடியாத தடை ஒன்று அந்த பேச்சுக்கு குவியல்களை அலறலாக மாற்றியது. பழுவேட்டரையர் படுத்திருந்த கட்டிலுக்கு அருண்மொழியும் பஞ்சவன் மாதேவியும் ஓடி வந்தனர். அங்கு ஏற்பட்ட கலக்கம் அரண்மனை தூண்களில் மோதி எதிரொலித்தது. சபை மண்டபங்களிலும் உயர உயரமான விதானங்களிலும் சித்திர வேலைப்பாடு மிகுந்த வளைவுகளிலும் சிங்கார விளக்கு கொத்துகளிலும் பலகணிகளிலும் காலதர்களிலும் மேடைகளிலும் படிக்கட்டுகளிலும் எதிரொலித்தது. பழுவேட்டரையர் விழிகள் ஒரே நிலையில் நின்றிருந்தன. காலன் அஞ்ச விழிக்கும் கொடிய விழிகள் கலக்கத்தை எல்லாம் வென்றவை போல் ஆடாது அசையாது நின்றன. எதிரே உள்ளவர் இதயத்தை ஊடுருவி அறியக்கூடிய சக்தி பெற்ற அவர் விழிகள் இந்த உலகத்தின் இதயத்தையே ஊடுருவி அறிவது போல் ஆடாமல் அசையாமல் நின்றன.
அப்பா, அப்பா
என்று பஞ்சவன் மாதேவி அவர் மார்பு மீது வீழ்ந்து அழுதாள். மகளிடம் கருணை நோக்கோடு பேசும் அவர் விழிகள் பாசத்துக்கும் பந்தத்துக்கும் அப்பாற்பட்டவை போல் நிலை பெற்று நின்றன. அருண்மொழியிடம் தன் மகளை ஒப்படைத்து பெரும் ராஜதந்திரத்தில் வெற்றி கண்டுவிட்டது போன்று அகமகிழ்ந்த அவ்விழிகள் அருண்மொழி செய்வதை என்றுமே ஆமோதிப்பது போல் அப்படியே நிலைத்து நின்றன. மருத்துவர்கள் விரைந்து வந்தனர். பழுவேட்டரையருக்கு ஏற்பட்ட அந்த முடிவு அவர்களுக்கும் அதிர்ச்சியை தான் அளித்தது. வீர தீரரான பழுவேட்டரையரின் கதை முடிந்து விட்டது. சோழ நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட மாற்றார் கவரவிட அனுமதியாத பழுவேட்டரையரின் உடலில் இருந்து உயிரை கூற்றுவன் கவர்ந்து விரைந்தோடிவிட்டான். காட்டுத்தீ போல் இந்த செய்தி நகரெங்கும் பரவியது. என்னதான் பழுவேட்டரையரிடமிருந்து கருத்து வேற்றுமை கொண்டிருந்தாலும் அவர் மறைவு குறித்து கேட்டதும் திடுக்கிட்டு மக்கள் அரண்மனை நோக்கி விரைந்து வந்தனர். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.